hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை பிரசன்னத்தின் வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தை வந்து உண்மையாகவே உங்களுக்குள் செயலாற்றி கொண்டு இருக்கிறது. அநேகர் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் பிறந்திருக்கிறது, ஒரு எழுச்சி இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த கொரோனாவினுடைய ஒரு அழுத்தம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த வார்த்தையோடு பயணித்த பிள்ளைகள் அதையெல்லாம் கடந்து நிற்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதைத்தான் நிறைய பேர் சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீங்க. இது நீங்கள் விடக்கூடாது, அதுதான் எங்களுடைய ஆசை. இப்போ இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். இந்த இறை வார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளைகள் அவர்கள் நிறைவை காண்பார்கள். எல்லாம் நம்மளை சுற்றிலும் தீமைகள் இருக்கும், அதெல்லாம் எல்லாமே மாறிடும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த தீமைகளுக்கு நடுவில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, இந்த வார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளைகளை அவர் கரம் பிடித்து அழைச்சி கொண்டு போவார். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் பாட்டெல்லாம் பாடுறோம், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். எல்லாமே கரம் பிடித்து வழி நடத்தும். உலகத்தில் மகிழ்ச்சிக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது, அதுவும் கரம் பிடித்து வழி நடத்தும். பணம் கரம் பிடித்து வழி நடத்தும், எல்லாமே வழி நடத்தும். ஆனால் எல்லாம் கொண்டு போய் எங்கே விட போகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஒரு சில மனுஷங்களை நம்பி கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே போய் எல்லாம் கழுத்தறுத்துருவான், அங்கே போய் எல்லா தீமையும் நடந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னைய நம்புங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்வாங்க. நீங்கள் நம்பி இறங்குனீங்கனாக்க அந்த காரியம் சிதறி போயிடும். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்மளுடைய வாழ்வியல் உதாரணங்களாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பிள்ளைகளே உண்மையானது. ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், வேறு யாரும் சொல்லலை. வேறு எந்த வேதத்திலையும் அப்படி வெளிப்பட்டதாக எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு சொல்லலாம். நானே வழி, நான் தான் உண்மை, நான் தான் உயிர். எந்த தெய்வம் வெளிப்படுத்தி இருக்கிறது இதே போல் இயேசுவை தவிர? அதனால தான் நாம் விசுவசிக்கிற இந்த இயேசு உண்மையுள்ளவர், அவரே வழியாக, அவரே உண்மையாக, அவரே உயிராக இருக்கிறார். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நம்மளுடைய இந்த வாழ்வியல் ஆதாரத்தை பார்க்குற போது நம்ம இன்றைக்கி உயிரோடு வாழணும். இந்த பூமியில் உயிரோட எந்த வியாதி வருத்தங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும். இதுதான் நம்மளுடைய ஒரு சாதாரண எண்ணம். ஆனால் இந்த மகிழ்ச்சின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இப்போ புதிய டெஃபினிஷன் எடுத்திருக்கு. மகிழ்ச்சின்னா என்ன? மகிழ்ச்சின்னா இது இருக்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும். இன்றைக்கி உலகம் எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன இல்லாமல் போச்சுன்னா அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. பணம் இருக்குது, பெருமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அந்த மகிழ்ச்சி இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சியோடு கடந்து போக தயாராக இருந்தீங்கன்னா கடவுளுடைய அந்த வழிநடத்துதல் உங்களுக்கு நிறைவே கொடுக்கும். நாம் நினைக்கிறபடி தான் என் கடவுள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா அவர்கள் மகிழ்ச்சியை காண முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் புலம்பி 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 அந்த புலம்பலே அவர்களுக்கு உணவாகி அந்த உணவு வியாதியாகி வியாதி வருத்தமாகி வருத்தங்கள் எல்லா விதமான தீமைகளையும் கொடுத்து அது பார்த்திங்கன்னா ஆத்மாவினுடைய கடைசி டார்கெட்டாக அது மாறிப்போய் எல்லாமே வித்தியாசமாக போயிடும். ஆகவே தான் இந்த வார்த்தை என்கிற அபிஷேகத்தை நம்ம கடந்து செல்கிற போது கடவுள் நமக்கு கொடுக்குற அடையாளமாக, கடவுள் நம்மளை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு தளமாக இதை வைத்து பார்க்கணும். ஒரு ஐயா ஒருத்தர் டெய்லி ஸ்கூட்டரில் போவாராம் வேலைக்கு. ஒரு நாள் வெளியில் போயிட்டுருக்கும்போது மனைவியோட போயிட்டுருக்கிறாரு, திடீர்னு ஸ்கூட்டர் நின்றுடுச்சு. அவரும் இறங்கி ஒத்த ஒத்தன்னு உதச்சிக்கிட்டே இருக்கிறாரு, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஒய்ஃப் பார்த்துட்டே இருந்தவங்க கொஞ்சம் சொன்னாங்க, என்ன அப்படி வேர்த்து ஊற்றுது, ஒன்றும் ஸ்டார்ட் அப், சரி கொடுங்க நான் ஒரு ரெண்டு உதவ உதச்சி பார்க்குறேன் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், டெய்லி நான் உதைக்கிறேன், டெய்லி நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நீ என்ன இது எனக்காவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறியா, அடா இவ்வளோ வேர்த்து ஊற்றுது, அதான் ஒரு உதவி செய்யலாமே, பொண்டாட்டி நான் பக்கத்தில் வேடிக்கை பார்த்து நிற்கிறேன்னே, அதனால் ஒரு உதவி செய்கிறேன் கொடுங்க, செஞ்சு தான் பார்ப்போமே, ஒரு ரெண்டு உதவ உதச்சி பார்க்குறேன் அப்படி சரின்னு கொடுத்தார பாருங்க. ஒரே உதையில் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கே ஆச்சரியம், எப்படிமா இது அப்படின்னு கேட்டால், உங்கள் அம்மாவில் நினச்சிக்கிட்டு ஒரு உதை வாதித்தேன் அப்படின்னு, உங்கள் அம்மாவில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு உதை தான் வாதித்தேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியத்தை செய்கிறோம், அது நல்லதாக இருக்குது, சக்ஸஸ் ஆகுது, ஆனால் எந்த எண்ணத்தில் அதை செய்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த எண்ணத்தில் நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறோம், சாப்பாடு போடும்போது பாவம் ஏழை அப்படின்னு சொல்லி நல்ல உணவை கொடுக்குறோமா, இல்லை வீணா போனதை கொண்டு வந்து கொட்டுறோமா? இப்போ தான் நம்மளாம் வீட்டுக்குள்ளேயே பிச்சைக்காரங்களுக்கு போடுறதெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்றோமே, அதுக்கு ஒரு பொட்டி ஒன்று வச்சுருக்குறோம் ஃப்ரிட்ஜு, அதுக்கு பேர் பிச்சைக்காரன் பொட்டிங்கிறாங்க. பிச்சைக்காரனுக்கு போடுறதெல்லாம் நம்ம உள்ளே வச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறோம், ஒரு வாரத்துக்கு பின்னாடி கூட சாப்பிட்டுக்கிறோம். அதனால் அந்த பிச்சைக்காரன் பொட்டியை வீட்டுக்குள்ளே எல்லோரும் வச்சுருக்குறோம். ஒரு பிச்சைக்காரர் போய் சொன்னாராம் அந்த வீட்டுக்கார அம்மாட்ட, ஏம்மா சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கூட போடுங்க, காரத்தை கொஞ்சம் குறைங்கம்மா அப்படின்னாரான். அந்த பிச்சைக்காரன் டெய்லி அந்த வீட்டுக்கு பிச்சை எடுக்க வருவார். அப்போ அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, ஏண்டா அறிவு கட்ட பிச்சைக்கார பயல, என் புருஷனே ஒன்றும் வாயை திறக்காமல் சாப்பிட்டு போகிறாரு, பிச்சைக்கார பய, நீ வந்து உப்பை கூட போடு, உரப்பை கம்மி பண்ணுன்னு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா? அடையாமா உனக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்காரதாம்மா என்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு. நிறைய நேரம் நம்ம அப்படி தான் பாருங்களேன், எங்கே போய் எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் மொழி பிதுங்கி நிற்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க வீட்டில். அதனால தான் நிறைய வீட்டில் ஆம்பளைங்க என்ன பண்ணிடுறாங்களோ அவங்களே சமைக்க போயிடுறாங்க. எதுக்கு இங்கே வித்தியாசம்லாம் சொன்னால் ஒன்றும் நடக்காது, நம்மளே போய் ரெண்டு வாய்க்கு ருசியாக சமைச்சிக்கலான்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இத்தாலியிலேருந்து ஒரு சகோதரர் என்கிட்ட பேசுவார், ரொம்ப நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அவர் சொல்கிறாரு, நான் தான் சாமி என் வீட்டில் சோறாக்குவேன் அப்படின்னாரு. உண்மையாலுமே அவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனைவி வேலை செய்கிறாங்க, இவரும் வேலை செய்கிறாரு, ஆனால் இவர் என்ன செய்கிறார், இவர் தான் சமைக்கிறார், நல்லா சமைப்பார் அப்படின்னு மனைவியே சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, என்னை கிச்சன் பக்கமே விடமாட்டார் ஃபாதர், அவ்வளோ நல்ல வீட்டுக்காரர்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, என்ன பண்ணுறது, இந்த கொடுப்பினுங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தான், அவங்களுக்கு வாய்ச்சிருக்கு. அந்த அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்கள், புருஷனுக்கெல்லாம் நல்லா சோறாக்குனாண்டவரே ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதுக்கு அதை சொல்கிறோன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம விருப்பத்தோடு செய்யணும். ஒரு உணவு கொடுக்குறோன்னா அதை அன்பால் கொடுக்கணும், கட்டாயத்தில் தூக்கி போடக்கூடாது. காணிக்கை கொண்டு வந்து பத்தில் ஒரு ஆமாம் நீ வேற கேட்டுவிட்டா பத்தில் ஒரு பகுதி கொடுக்கணுன்னு கோயில் கொடுக்கலன்னா நாசமாக அப்படி இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது கடவுளுக்கு உகந்ததல்ல. சில பேர் பார்ப்போம் அப்படி தான், அவங்க கோயிலுக்கு கொடுக்கறதுல கூட ஒரு மாதிரி வெறுப்போடு வந்து கொடுக்கறத பார்த்துருக்குறோம். சில பேர் உதவி செய்கிறத வெறுப்போடு செய்வாங்க, திட்டிக்கிட்டே செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அது ஒரு ஒரு வேதனையோ வெளிப்படுத்துகிற விதமாக வெளிப்படுத்திக்கிட்டே செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதில்லை, மகிழ்ச்சியோடு செய்வது. இன்றைக்கி பாருங்கள், நச்செய்தியில் நம்ம பார்க்குறோம் இயேசுநாதர் சுவாமி அந்த வயல் வழியே போயிட்டுருக்கிறார் சீடர்களோட, அந்த கதிர்களை கொய்ந்து சாப்பிட்டுட்டாங்க. இந்த காட்சி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாபத்து டேன்னு சொல்ல ஓய்வு நாள்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து இதில் இருக்குது. ஓய்வு நாளில் எப்படி இருக்கணும்னு இந்த மறைநூல் வல்லுநர்கள் பரிசேயர்கள் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தை பிடிச்சி வச்சுருந்தாங்க. ராபின்னு சொல்லுவாங்க, ரபாய். இந்த ரபாயெல்லாம் என்னென்னா அந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இந்த இந்த சாபத்து குறித்த சாதாரணமான கட்டளைகள் எல்லாமே அவங்க என்ன செய்துட்டாங்க, அழுத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம் 20வது அதிகாரத்தில் ஒரு சில இந்த சாபத்து குறித்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20வது அதிகாரத்தில் 8 உள்ள இறைவசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஆண்டவர் ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7 உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் குடிமை சாரி அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றுள் அனைத்தையும் படைத்து 7 ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கினார், அதை புனிதப்படுத்தினார். ஓய்வு நாளுக்கு பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஓய்வு நாளில் கடவுள் நீ செய்யலைன்னா உன்னை நான் நீ நாசமாக போடுவே அப்படிலாம் பெருசாக பயமுறுத்தலை. எதற்காக இந்த இந்த சட்டம் கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் அப்படின்னா எல்லாரும் இல்லைன்னா அந்த வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, வேலைக்காரனுக்கு லீவே இருக்காது, மாடுகளுக்கு விடுமுறையே இருக்காது, ஆடு மாடுகளுக்கெல்லாம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் அதர் அதாவது அந்த ஓனரை வச்சு அந்த முதலாளியை வச்சு இந்த சட்டம் கடவுள் கொடுக்கல, அவரை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களை வச்சு தான் இந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்போது அந்த மக்கள் வாழ்வடையணும், அந்த மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சில வெளிநாட்டிலெல்லாம் இப்போது ஆட்கள் நம்மளோட ஃபோனில் பேசும்போது சொல்கிறாங்க, ராத்திரி பூரா வேலை செய்கிறோம் ஃபாதர், விடிய காலையில் போய் படுக்கிறோம், ஏன்னா அங்கே இரவு நேரத்தில் அவங்களுக்கு சில வேலையெல்லாம் இருக்குது, அது வேலை செஞ்சால் தான் சம்பளம். விடிய காலையில் எப்போம்மா தூங்கி எப்போம்மா எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டால் 5 விடிய காலையில் 3-4 படுத்து காலையில் 10 எழுந்திரிச்சு திருப்பி வேலை செய்யணும். பாருங்கள் அந்த இதெல்லாம் கடவுள் அறிஞ்சு வச்சுருந்தார். இதை இந்த கடுமையான உள்ளத்தை கொண்டவங்க இருக்கிறாங்க, கடுமையான உள்ளத்தை கொண்டவங்க, காசை தரல வேலை செய் அப்படின்னு சொல்லி மனிதர்களை மாடாய் பார்க்குற மாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள மக்கள்னு சொல்ல முடியாது, மாக்கள். மாக்கள்னா என்ன, விலங்குகள். அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கடவுள் முன்கூட்டி அறிஞ்சு இப்படிலாம் இவன் தான் செய்வான் அப்படி தான் செய்வான் அப்படின்னு தெரிஞ்சு தான் சட்டத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த சட்டத்தினுடைய அடிப்படையை பார்க்குற போது அந்த ஓனருக்கான சப்போர்ட்டிவ் இல்லை, ஒரு சிங்கிள் மேனை வச்சு ஒரு அவனுக்கு உரிய சப்போர்ட்டிவ் ஒரு ஆர்டராக இதை வைக்கலை. இந்த சாபத்திடையவை அவனை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்கள், அவன்கிட்ட வேலை செய்கிற அடிமைகள், கைம்பெண்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக இந்த சட்டம் ஆண்டவர் வச்சு கொடுக்குறார். ஓய்வு நாளை நீ எப்படி கடைபிடிக்கணும், அப்படியாவது இவன் அடங்கியிருப்பான் அப்படின் தான் கொடுக்குறார். பாருங்கள் அதையும் இந்த ரபாயெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய சுய தேவைக்காக மாற்றிக்கிட்டாங்க. அப்போ இந்த சட்டத்தை என்ன செய்கிறாங்க, இன்னும் கடுமையாக்குறாங்க. கடவுள் உன்னை தண்டிச்சுடுவார், கடவுள் உன்னை கொன்னுடுவார், கடவுள் உன்னை. நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்போயும் அப்படி தான் கேட்பாங்க, ஃபாதர் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா ஃபாதர், என்ன செய்யுது ஃபாதர். சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீனும் 30 வைக்கணும், 50 வைக்கணும், 50 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போடணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போல்லாம் தான் பிச்சைக்காரன் கிடைக்க மாட்டேங்கிறான். ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா வந்து அப்படித்தான் என்கிட்ட சொன்னிச்சு, வருஷா வருஷம் மாமனாருக்கு தேவசம் சாமி இந்த நாளானைக்கு வருது, வருஷா வருஷம் 10 பிச்சைக்காரனுக்கு சோறாக்கி போடுவோம், இந்த வருஷம் பிச்சைக்காரனே பார்க்க முடியல கண்ணில் அப்படி. நானும் சொன்னேன், ஆமாம்மா இப்போலாம் பிச்சைக்காரங்களாம் இல்லை, எல்லாமே லெவல் ஆகிட்டாங்க, அதனால் நீ வேணா ஒரு வண்டியில் ஆட்டோவை பிடிச்சி சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் அப்படியே ஒருத்தரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் ஜெயப்படா சாமி
எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு இலை போட்டு தான் ஜோறு போடணும். அப்போ தான் அது அது கேட்கும்,
ஃபுல்ஃபில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்கும். நான் சொன்னேன், அப்போனா போய் தேடுப்போ, ஒரு வேன் பிடிச்சிக்கிட்டு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி பத்து தப்படி எடுத்து வைக்கலை. அந்த அம்மா போனம்மா அப்படி திரும்பி,
சாமி நாளா அன்றைக்கி நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க நினச்சி பாருங்க.
ஒரு பிச்சைக்காரனை புக் பண்ணி வைக்கிதான். இவ்வளோ பாசமாக பேசுகிற தாய்க்கு நம்ம ஏதாவது சொல்லணும்ல. சொன்னேன்,
அம்மா பத்து பிச்சைக்காரன் கிடைக்கலன்னு கவலைப்படாதுமா, ஒரு சாமிக்கு போட்டால் பத்து பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி போ அப்படின்னு.
ப்ரைஸ் அவார்டு. இதை கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல இப்படி சொன்னேன் பாருங்கள். வாசப்படியில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தார். எப்போதும் பங்கு சாமியார் வெளியில் போகும்போது
தோத்துர சாமி அப்படின்னு வாரான்.
இந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டிருப்பார் போல இருக்கு. அடுத்த நாள் சாமியார் வெளியில் போகும்போது ஹலோ பிரதர் ஹவாரி அப்படின்னாராம். அவன் முடிவு பண்ணிட்டான், சாமியார் நமக்கு பிரதர் தான் அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி இது மாதிரி சில கட்டமைப்புகளை யாரோ உருவாக்கி கொடுத்த ரபாய் மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது குருக்கள்லையும் இருக்கிறாங்க, பொதுநிலையிலையும் இருக்கிறாங்க. இல்லாத ஒன்று இருக்கிறத ஆக்கி அப்படியே உருட்டி திரட்டி ஒரு புது கட்டளையை வச்சு அது மக்கள் தலையில் பற்றி எரியும். சில கிராமத்துலலாம் பார்த்தா திருவிழா நடத்தும் போது ஊர் தலைவரின்னு போடுவாங்க, ஊர் வரி, குடும்ப வரி. பார்த்திங்கன்னா அந்த ஊர் அவங்க குடும்ப வருமானமே அவ்வளோ இருக்காது, மாத வருமானமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வரியை போடுவாங்க. என்னடான்னு கேட்டால் வெடியை வெடிக்கணுன்னுவான், தோரணம் கட்டணுன்னுவான். யார் அப்படி புளிஞ்சி அந்த திருவிழாவை கொண்டாடலன்னா யார் வச்சா? திருவிழா கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக, எல்லாம் கலெக்ட் பண்ணுறியா, ஒரு ரெண்டு காசை வாங்கி எல்லாம் சோறாக்கி சாப்பிட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. வெடியை போட்டு வெடிக்கிறது, எதையாவது கொண்டு வந்து ஆடை விடுறது, அசிங்கத்தெல்லாம் செஞ்சு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார்னா அது எப்படி மகிழ்ச்சி அடைவார்? அதெல்லாம் வந்து தவறானதெல்லாம் நம்ம இணைச்சி வச்சுருக்கிறோம். இதே மாதிரி தான் அந்த ரபாய்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சட்டத்தெல்லாம் நெருக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு வருமானம் வரும், அப்போ தான் அவங்க வந்து ஏதாவது வேலை செய்ய முடியும், அவங்க அவங்களுக்கும் சில வேலைகள் கிடைக்கும். எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னா நல்லா இல்லை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 39 வேறு வகையான செய்யக்கூடாதவை என்ற சட்டங்களை இவங்க இணைச்சி வச்சுருந்தாங்களாம். இந்த இந்த மாதிரி இந்த சட்டத்தோடு இணைச்ச ஒரு 39 எக்ஸ்ட்ரா சட்டம்லாம், நீ இதை தூக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, கையில் ஒரு கிண்ணம் தண்ணி சொம்பில் தண்ணி முண்டுட்டு போகக்கூடாது. நீ போனின்னா யூ ஆர் டிஸ்ஓபேயிங் த லா, நீ சட்டத்தை வந்து இது பண்ணிட்ட. ஸோ பாருங்கள் எவ்வளவு தூரம். அப்போ இயேசு சுவாமி வந்து இதெல்லாம் என்ன செய்கிறாரு, சட்டத்தை அவர் உடைக்க வரலை. ஹீ இஸ் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் தி லா, அந்த சட்டங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டார், இல்லை இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, அதை நிறைவுக்கு கொண்டு வரார். அதை இன்னும் அதனுடைய ஆழத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க, அதை நான் பர்ஃபெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அதை தான் சொல்கிறார், நான் சட்டத்தை அழிக்க வரலை, அதை நிறைவாக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த நாளில் கூட இந்த நிறைவாக்குகிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு ஓய்வு நாளில் எப்படி இதை இந்த இப்படி கையில் இப்படி தேய்ச்சாங்க பார்த்தீங்களா, அது குத்தம் செய்யக்கூடாது. அப்போ அது பாவம்னு சொன்னப்போ அவர் யாரோட கம்பேர் பண்ணுறார் பாருங்கள், தாவீதோட. ஏன்னா தாவீதை பற்றி பேசிட்டா எவனும் வாய் பேச முடியாது. ஏன்னா ஜீசஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சில நேரத்தில் எதை எப்படி பேசுனா அழகாக தெரிஞ்சு வச்சுருந்தார். அதுதான் அவருடைய ஞானமே. நம்ம தான் சில நேரத்தில் என்ன பேசுகிறது எங்கிட்டு பேசுறதுன்னு தெரியாமல் எதையாவது சொல்லி மாட்டிக்கிறது. அவர் அழகாக கரெக்டாக கோட் பண்ணுவார். தாவீதை கோட் பண்ணுறார். தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த குரு அப்போ சவுலுக்கும் தாவீதுக்கும் சண்டை. அப்போ தாவீது வந்து ஒரு கொரில்லா டீம் மாதிரி ஒரு டீமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவர் உயிரை காப்பாற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த ஆலயத்தில் போய் அவர் தன்னுடைய சுடன் இருந்த படை வீரர்களோடு அதை போய் சாப்பிட கேட்குறார். அப்போ அதை இயேசு சாமி கோட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவரிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவீது என்ன செய்தார், அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அர்ப்பண அப்பம்னு ஒன்று இருந்திருக்கு, அர்ப்பண அப்பம்னு ஒன்று இருந்திருக்கு பாருங்கள். அதுக்கான சில குறிப்பு இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இயேசு இதில் எதை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, பசி அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதாபிமான செயல், இதை வந்து சட்டத்தோடு நீ இணைக்கக்கூடாதுரா அப்படிங்கிறார். இது வந்து மனுஷனுக்கு தேவை அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் அடிப்படை, இந்த பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் உணவுங்கிறது இந்த ஃபஸ்ட் நீடில் இருக்குது. உடை கூட இல்லாமல் உட்காந்திக்கலாம், எதையாவது தூக்கி மறைச்சிக்கிட்டு, ஒரு இருப்பிடம் கூட இல்லாமல் எங்கேயாவது ஒண்டிக்கலாம். ஆனால் வயிற்றில் பசிக்கும் போது யூ கெனாட் ஸ்டே லைக் தட், இருக்க முடியாது. அப்போ அதை பசிங்கிறது ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்க வேண்டிய காரியம். அதை தான் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து செய்ய தவறிடுறோம். ஆண்டவர் இங்கே அப்படி தான் பார்க்குறாரு. சட்டத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறோம், நம்ம மனுஷங்களை வெளியில் தள்ளிடுறோம். அவருடைய இன்னைக்கு வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடக்குது. ஆனால் யாருக்கு பசிச்சிருக்குன்னு நம்ம குருக்கள் பார்க்க மறந்துடுறோம். நம்முடைய பங்கு சமூகம் பார்க்க மறந்துடுது. யாருக்கு இந்த பங்கு சமூகத்தில் யாருக்கு பசிச்சிருக்கு, யார் சாப்பிடாமல் வந்து உட்கார்ந்துருக்காங்க? இந்த பங்கு சமூகம் நம்மளுடைய பாரிஷெல்லாம் அதை குறித்து யோசிக்கணும். நம்ம பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் வி ஷுட் ஓப்பன் அவர் ஐஸ் அண்ட் சி ஹூ இஸ் ரியலி ஹேவிங் நத்திங் டு ஈட். யார் சாப்பிட வழி இல்லாமல் கிடக்கிறாங்க? நிறைய பேர் இப்போ எனக்கு காணிக்கை அனுப்பக்கூடியவங்க நிறைய பேர் அதை அனெக்ஸாக சொல்லுவாங்க. அது ரியலி ஐ அப்ரிஷியேட் தம். ஃபாதர், இது ஏழைகளுக்கு, இது உங்களுக்கு பிரிச்சுக்கிறாங்க. 20,000 ரூபா அனுப்பிடுங்க, 10,000 ரூபா உங்கள் கட்டடத்துக்கு, 10,000 ரூபா அங்கே வர ஏழைகளுக்கு கொடுங்க. பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட் பாயிண்ட். எல்லாரும் அப்படி செய்யணும், காணிக்கை அனுப்பணும்னு நான் சொல்லலை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் அப்படி பார்க்க பழகிக்கொள்ளணும். சாமியார் பாப்பார், நான் உண்டியலில் காசு போட்டுட்டேன். இல்லை, நம்ம எல்லாருடைய மனநிலையும் இந்த பார்வையில் வரணும். நம்மளால் முடிஞ்சதை பகிரக்கூடிய பசியாக இருக்கிறவங்களுக்கு அது தேடணும். நம்ம யார் பசியாக இருக்கிறாங்க அப்போ பாருங்கள், அந்த காரியம்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது அவர் அந்த 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 அப்பத்தை குறித்த ஒரு விளக்கத்தை இதில் பார்க்குறோம். அது என்னது, அர்ப்பண அப்பங்களே அவர்கள் உண்டார்கள், குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களே அவர்கள் உண்டது தவறல்லவா. அப்போ குருக்கள் மட்டுமே உண்றதுக்குன்னு ஒரு அப்பம் வச்சுருந்துருக்காங்க. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகிறவாங்க. லேவியர் 24:1 அது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. அப்போ இது யார் சொன்னது? ஆண்டவர் சொல்கிறாரு. எப்போதும் குத்துவளுக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றும் உள்ள நியமமாகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பொன் குத்துவிளக்கு தண்டின் மேலிருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரியவிட வேண்டும். 20 அடி அளவுள்ள மரக்காலில் 1/10 பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்குக்கு 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். 6 பயில் பண்ணி வைக்கணும். அவற்றின் மேல் வாசனை பொடி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. பார்த்தீங்களா, அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றுமுள்ள உடன்படிக்கை. இது ஒரு அடையாளம், என்றுமுள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரின் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். ஓய்வு நாளில் அது கண்டிப்பாக இருக்கும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும், ஏனெனில் அது தூயதின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமை ஆகும். இப்போ பாருங்க, இந்த டெக்ஸ்ட் படி பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒதுக்கி விட்டவங்களை பற்றி நம்ம பேசலை. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வச்சிருக்கிறவங்க இரண்டுக்கும் ஒரு கனெக்ஷனை நம்ம பார்க்குறோம். இரண்டுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது. அதனால தான் ரெண்டு ஏற்பாடையும் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டு, இதை புதிய ஏற்பாட்டில் நம்ம இந்த அடையாளத்தை எங்கே பார்க்குறோம், எந்த சபைகளில் நம்ம பார்க்குறோம்? இப்போது நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மரபுகள் எல்லாம் இருக்குதா இல்லையா? விளக்கு எரிந்து கொண்டு இருக்குதா இல்லையா? இப்போ வந்து அதனுடைய மொடாலிட்டி மாறி இருக்குது. எண்ணெய் ஊற்றுற மொடாலிட்டி இல்லை, இப்போ மெழுகுதிரி மொடாலிட்டி. இப்போ மெழுகுதிரி கொளுத்துறதுனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தார் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு மெழுகுதிரியை ஒரு விளக்கனை கொளுத்தி வைக்கிற போது, யூ ஆர் டச்சிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட், யூ ஆர் என்ஆக்டிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? செயல் வடிவம் கொடுக்குறீங்க. இது தவறா? யோசிச்சு பாருங்கள். எதுவுமே இல்லை, மொட்டையாக நிற்கிது பீடம், ஒன்றுமே பீடமே இல்லை. ஒரு டேபிளை தூக்கி போட்டு துணியை போட்டு நான் வழிபாடு நடத்துகிறேன்னு சொன்னால் அந்த சபைகளுடைய செயல்பாடு, அதுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறவங்க கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் இந்த திருச்சபையில் இருக்கிறீங்க, இந்த திருச்சபையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்றைக்காவது பீடத்தில் ஒரு கேண்டில் இல்லாமல் பூசை நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம நற்கருணைங்கிற அபிஷேகத்தை வச்சுருக்குறோம். இந்த நற்கருணையில் ஆண்டவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். த பர்மனன்ட் ப்ரெசன்ஸ், டெம்பரரி ப்ரெசன்ஸ் இல்லை. அப்போ தான் இயேசு வருவார், அதுக்கப்புறம் வெளியில் ஓடிடுவார் அப்படி இல்லை. பைபிளில் நம்ம பார்க்குறோமே, அவர் கொடுத்த அழைப்பையும் விடுத்த ஆசீர்வாதத்தையும் அவர் ஒரு நாளும் வாங்கிக்கொள்றதே இல்லையே. பின்வாங்கறதில்ல, கொடுத்ததை கொடுத்ததாக தான் வைக்கிறாரு. அப்போ அவருடைய பிரசன்னத்தை இங்கே வச்சுட்ட பிற்பாடு என் வேலை முடிஞ்சிச்சு நான் போகிறேன் போயிடுவாரா? இல்லையே. அப்போ எல்லாமே பாருங்கள், எவரு எல்லா இறைவார்த்தையும் ஒரு தொடர்பில் இருக்கிறத பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு காலம் அது, அப்போ செய்ததை போய் இப்போ செய்ய வேண்டாம், இப்போ அப்படியே செய்ய தேவையில்லை, அதில் இருக்கிற அடித்தண்டு விளக்கு அப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் வி ஃபாலோ த மெயின் டைம் லைனில் நம்ம வச்சுருக்குறோம் அதை. அப்போது இயேசு சாமி அந்த அப்பத்தினுடைய அடையாளமாக மாறிட்டார். அவரு தான் கல்வாரி மலையில் அவரே அப்பமாக கொடுக்குறாரு. அப்போ அந்த அப்பத்தை கொடுக்க வந்தவர், இல்லைப்பா பழைய ஏற்பாட்டை நிறைவு செஞ்சுட்டேன், நான் தான் வந்து அதோட முடிஞ்சிருச்சு, ஐ ஹவ் பிகம் த மாஸ்டர் ஆஃப் தட் வேர்ட் ஆஃப் இறை வார்த்தைக்கு நான் தான் ஒரு முழு அடையாளமாக மாறிட்டேன், அதனால் என்னோட எல்லாமே மாறிடுச்சின்னு சொல்லிட்டு போகலையே. அவரும் மீண்டும் சொல்லிட்டு போறாரு, அப்பத்தை எடுத்து வானு உயர்த்தி நன்றி செலுத்தி. அப்போ he has given the link from the old testament, பழைய ஏற்பாட்டிலிருந்து லிங்க் கொடுத்துட்டாரு. இந்த லிங்கை தொடர்ந்து நீ ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் தானே. அப்போ அதை செய்யக்கூடிய சபைகள் எதுவாக இருக்கிறது? அப்போ இந்த கத்தோலிக்க திருச்சபையில் எதுதான் யார் என்ன பேசினாலும் இந்த அடிப்படை திட்டங்கள் மாற்றப்படவில்லையே. அப்போ இது பழைய ஏற்பாட்டோட தொடர்புடைய ஒரே தளமாக கத்தோலிக்க துறவை இருக்கிறது என்பதில் வேறு என்ன ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்த ஒரு உணவு இன்றைக்கு குருத்துவ அபிஷேகம் பெற்றிருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம நற்கருணை வாங்கும் போது வேறு மதத்தை சார்ந்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம கொடுக்கறதில்ல, இது அவங்க கொடுக்குற பிரசாதம் மாதிரி இல்லை. அவங்க கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சில பொங்கல் மாதிரி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பட் நாம் அந்த மாதிரி இதை பிரசாதமாக நம்ம கொடுக்கறதில்ல. இதில் என்ன இருக்குதுன்னா, இது குருக்கள் மட்டுமே உண்ண வேண்டிய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அப்பம். இப்போ நீங்கள் அதை சாப்பிட்லாமா? நாங்கள் குருக்கள் சாப்பிட்றோம், இப்போ நீங்கள் சாப்பிட்லாமா? இப்போ தான் அப்போ மக்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு வரும்போது அங்கே தான் ஒரு கேள்வி வருது, குருக்கள் யார் யாராக இருக்கிறாங்க? இப்போ நான் உங்ககிட்ட கேட்பேன், இங்கே எத்தனை பேர் குருக்கள்னு நான் மக்களை பார்த்து கேட்பேன், நீங்கள்லாம் குருவா அப்படின்னு கேட்பேன். எல்லோரும் அப்படியே உட்காந்து, எத்தனை பேர் இங்கே குருவாக இருக்கிறீங்க கை தூக்கி காட்டுங்க அப்படின்னா ஒரு சில பேர் பாதி தூக்குவாங்க, ஏன்னா பாதி தான் குரு மீதியெல்லாம் வேறு அப்படின்னு. ஒரு சில பேர் நிறைய பேர் தூக்கவே மாட்டாங்க, தெரியாது. தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீ குழந்தையாக இருந்தபோது உன்னை ஆலயத்துக்கு தூக்கி கொண்டு வந்து உன் தலையிலே தண்ணீர் ஊற்றி பாவத்தையெல்லாம் கழுவி உன் தலையிலே கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் எண்ணெய் வைக்கப்பட்டதே, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ குருத்துவ அபிஷேகம் பெற்றுக்கொண்டாய். ஆண்டவர் இயேசுவுடைய குருத்துவ அபிஷேகம் நமக்கு வருதுங்க. யூ ஹவ் பிகம் அ குரு. நீங்கள் எல்லாமே, நம்ம எல்லாமே இந்த பிரிஸ்ட்லி ஆர்டருக்குள்ளே வந்துட்டோம். அதை தான் ஒன்று பேதுரு 2:9 பேதுரு அழகாக சொல்கிறார், நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை. அதுங்களா அரச குருக்களின் தெருக்கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஷேர் த ப்ரீஸ்ட்ஹுட், பொதுவான குருத்துவம் இயேசுவிடமிருந்து வருது. அது பொது குருத்துவம், இது பணி குருத்துவம், ரெண்டாக பிரியுது. நீங்கள் எல்லாருமே பொது குருத்துவத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் த பிரிஸ்ட்லி ஆர்டர் ஆஃப் கிரைஸ்ட். அதனால தான் இந்த தூய அப்பத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுதி பெறுறீங்க. வேற ஒரு சபையிலேருந்து வரவங்களோ வேற ஒரு மதத்துலேருந்து வரவங்களோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விடுறோம், ஆனால் இதை கொடுக்க மாட்டோம். ஒரு சில இடத்துல தெரியாமல் வாங்கிடுவாங்க. சில ஒரு ஃபாதர் பார்த்தேன், தெரியாமல் கொடுத்துட்டாரு, அவங்க ரொம்ப பயபக்தியாக வாங்கினாங்க, கடைசியில் பிடுங்கிட்டார், அந்த அம்மா முகமே வெந்து போச்சு, ரொம்ப அப்படியே ரொம்ப சோகமாயிட்டாங்க. நானும் ஒரு தடவை கொடுத்தேன் ஒரு அம்மாவுக்கு, அந்த அம்மா என்ன தெரியாமல் தான் கொடுத்துட்டோம், தெரிஞ்சு கொடுக்கல, தெரியாமல் வாங்கிட்டாங்க. வாங்கின பிற்பாடு இப்போ தான் கையில் வாங்குறதுனால எங்களால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படி ஒரு நாள் கொடுத்துட்டேன், அந்த அம்மா பயபக்தியாக எடுத்து, சந்தேகம் வந்துட்டு நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், அந்த அம்மா பயபக்தியாக எடுத்துகிட்டு போய் மணி பர்ஸில் வச்சாங்க. நான் உடனே பிடுங்கலை, நான் சொன்னேன், அம்மா அதை நீங்கள் வாங்கிடக்கூடாது, வாங்கிட்டீங்க பரவாயில்ல, வாயில் வச்சு சாப்பிட்ருங்க அப்படின்னு. நான் எதை ஃபாலோ பண்ணேன்னா, இன்றைக்கி வாசகத்தினுடைய பலியை இல்லை இரக்கத்தையே விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து கொடுக்கக்கூடாது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், அதனால் எல்லாத்துக்கும் வா சவுட்டு மேனிக்கு வாங்கிக்கோ. இல்லை, வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறப்போ அப்படி தான் வரிசையாக கொடுத்துட்ருந்தோம், பூசை வச்சுட்டு நான் ஒரு பக்கம் கொடுத்துட்டு வந்தேன், அங்கே வேக வேகமாக அங்கே வாயில் தான் கொடுக்கணும், வேக வேகமாக கொடுத்துட்டே வந்தேன் பாருங்கள், பட்டுன்னு ஒரு மட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்தார், டபக்குன்னு வாயில் வச்சுட்டேன், அவர் ஆம் ஆம்னார், நான் ஏதோ சொல்கிறேன்னு வச்சுட்டேன், வச்ச பிற்பாடு தெரியுது அவர் கிறிஸ்தவர் இல்லை. அவர் உடனே திரும்பி ஆந்திராக்காரர் போல் இருக்கு,
ஏ இக்கட ராடா ஈ பாதர்கார் உஷ்ணாடுறான் பாருங்க, ஒம்பது பேர் அங்கேருந்து மொட்டைத்தலையாக ஓடி வரான். நான் பயந்து போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை வாங்கணுங்கிற ஆவல் பார்த்தீங்களா, இதை தான் நான் உண்மையாலுமே எனக்கு அது பார்த்த பாவமாக இருந்துச்சு. அவங்களுக்கு உண்மை புரியல, பட் தே லவ் டு ரிசீவ் தட், ஏதோ சம்திங் தே ஆர் கிவிங், வி ஹவ் டு ரிசீவ். ஏன்னா அவங்க பூசையெல்லாம் உட்காந்துருந்தாங்க, அந்த மொட்டையெல்லாம் நான் பார்த்தேன். பிள்ளைகளே இந்த பாருங்கள், இதில் தான் ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை வைக்கிறார். நான் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரலை. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இரக்கமாக இருக்கணும் அவர்களோட பேசுகிறதில். ஹே வாங்கப்படா படா சொல்லக்கூடாது. நோ, சில பேர் சர்ச்சில் ரொம்ப கமாண்டிங்காக இருப்பாங்க. கமாண்டிங்காலாம் இருந்தால் நீ ஆண்டவருக்குடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஆண்டவர் இரக்கத்தை தான் விரும்புகிறார். அதனால தான் பாருங்கள், இந்த அப்பத்தை நீங்கள் ரிசீவ் பண்ண நீங்கள் பெறுறீங்கன்னா நீங்கள் பெறதுக்கு தகுதியாக இருக்கிறீங்க. அந்த தகுதி நம்மகிட்ட இருக்குதா, அந்த குருத்துவ தகுதி பாருங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆரோனுக்கும் மைந்தருக்கும் உரியது அவர் ஆண்டவரின், அவர்கள் வந்து தூயவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இதில் வரும். தொடர்ந்து வாசிச்சோம்னா நீங்கள் பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்போ தூய, அது தூயதின் தூயது பார்த்தீங்களா, தூயதின் தூயது. இப்போது இதை தான் நம்ம வந்து ஆண்டவருடைய திருவுடலுக்கு நம்ம சொல்கிறோம், இட் இஸ் அ ஹோலி ஆஃப் ஹோலி. அதனால தான் நட்கருணைக்கு முன்னாடி விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே அடையாளம், பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். வித்தியாசப்படுது, லைட்டெல்லாம் போட்டுக்கோம், விளக்கு கொளுத்தி வைக்க முடியல, விளக்கு லைட் போடுறோம், பட் எனி திங் த ஃபார்மேஷன் இஸ் சேம். அப்போ பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை, இந்த அருமையான நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு. இன்றைக்கி சட்டத்தை சட்டமாக கொண்டு வாழ வேண்டாம், ஆண்டவர் அதான் சொல்கிறார். சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு சட்டமாகவே இது இது சட்டம் எனக்கு இது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதில்ல, சட்டத்தை நம்ம வாழ்வாக மாற்றிக்கணும், அது வாழ்வு கொடுக்குற அபிஷேகமாக மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி சட்டத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மனிதர்கள் செத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தால் எனக்கு என்ன, சட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, அந்த சட்டம் சரியானதல்ல. ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஒரு குருவானவரை பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்துல பேசி கொண்டிருக்க போது ஒரு இரண்டு சகோதரிகள் வந்தாங்க. அவர் குடும்ப புஸ்தகம் கேட்குறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் புது வீடு கட்டியிருக்கிறோம், எங்கள் வீடை பிளஸ் பண்ணுறதுக்கு ஃபாதர் வரணும். மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோட இரண்டு சகோதரிகளும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்து மிக அருமையாக ஃபாதர்கிட்ட, நல்லா இருக்கீங்களா ஃபாதர் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஃபாதர் கொஞ்சம் கடுமையாக தான் பேசிகிட்டு இருந்தார். அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்துச்சு எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தாங்க. வீடு வந்திருக்கணும் ஃபாதர், வீடு கட்டியிருக்கிறோம். வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. தமிழில் வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலைகள். அப்படி வீட்டை கட்டிட்டு வந்து மகிழ்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ இவர் குடும்ப புஸ்தகம் வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க குடும்ப புஸ்தகம்லாம் நாங்கள் பொட்டியில் போட்டு எல்லாம் மேலே வச்சுட்டோம் ஃபாதர், வீடுன்னுமே நாங்கள் எல்லாம் பால் காய்ச்சிட்டு தான் என்ன செய்வோம், எல்லாத்தையும் இறக்கி நாங்கள் இது பண்ணுவோம், பின்னாடி வந்து நான் காட்டுறேன் ஃபாதர் அப்படின்னா. அப்போ நான் வரேன் அப்படிங்கிறாரு. நீ புஸ்தகத்தை கொண்டு வந்தினா தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு மனசு பாரமாயிடுச்சு. எனக்கு ஐ ரியலி ஃபெல்ட்டு கொஞ்ச நேரத்தில் இவர் கடுமையாக பேச, அவங்க ரெக்வஸ்ட் பண்ண இவர் கடுமையாக பேச, கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் அழுதுட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், எவ்வளோ சிரித்த முகத்தோடு வந்தாங்க அவங்க. அவங்கள அழுவைக்கிறதுக்காக நம்ம குருவானவராக இருக்கிறோமா? நான் பாடம் படிச்சுக்கிட்டேன். தேவ பிள்ளைகளை என்றைக்கோ ஒரு நாள் நடக்கலாம். ஒரு கோபமாக இருந்தார், அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டாருன்னா கூட ஓகே, வி கேன் ஜஸ்டிஃபை. அந்த நேரத்தில் அவர் கோபமாகவே இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அவர் வந்த உடனே அவர் சட்டத்தை பிடிக்கிறார். சட்டம் சொல்லுது புஸ்தகம் கொண்டு வந்தால் தான் அப்படின்னு. என்ன அங்கே என்னத்தை போய் நம்ம பெரிய வேலை செஞ்சுட்டு போகிறோம், போய் மந்திரிக்க போகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோரும் இருக்க போகிறாங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு வரப்போகிறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த சட்டத்தை கடுமையாக பிடித்து கொண்டு இருக்கிறவர்களால் தான் கடவுளுடைய மக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், ஆயனை அடிப்பேன் மந்தைகள் சிதறும். இந்த ஆயர்கள் என்ன செய்யக்கூடியது, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்கிற இந்த வசனத்தை தான் நெஞ்சில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இருக்கணும், எண்ணத்துலேயும் மனசுலையும் வச்சுட்டே இருக்கணும். பலியை அல்ல இரக்கத்தை, பலியை அல்ல இரக்கத்தை. பலி ஒப்பு கொடுத்தாச்சு, என் வேலை முடிஞ்சிருச்சு, இல்லை, ஆண்டவர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்னு நாங்களும் நினச்சி கொள்ளக்கூடாது, நீங்களும் நினச்சி கொள்ளக்கூடாது. நீங்கள் எப்போ என்ன வேணாலும் செய்யலாம். சாமியார் வந்து முடியல அப்படின்னா யூ இதை தான் நீங்களும் அப்ளை பண்ணணும். ஒரு குருவானவர் முடியாமல் இருக்கிறார், ஒரு 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 ஏதோ ஒரு சூழலில் அவர் ஒரு மாட்டிக்கொண்டார், ஏதோ அவருடைய குருத்துவ பணியை செய்ய முடியலன்னா நீங்கள் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிற பிள்ளைகளாக இருந்து அந்த குருவானவரை காப்பாற்றணும், குருவானவரை தூக்கிவிடணும். நீங்களும் அதை தான் செய்யணும். நீ எக்கேடுகிட்டு போனால் போ, எனக்கு பூசை வச்சுட்டு நீ இறங்கு கீழே அப்படின்னு நிற்கிற கூட்டங்கள் உண்டு. எப்படி நீ இதை பேசலான்னு பூசை நேரத்தில் கேரோ பண்ணுற மக்கள் கூட்டம் உண்டு. குருவானவரை அடிக்கிற கூட்டங்கள் உண்டு. எல்லாம் நடக்கும். எனவே நான் சொல்லியிருக்கிறேன், சில ஊர்களெல்லாம் அசிங்கப்பட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். அந்த மனிதருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம்? வேதத்தை சொன்னோம், வேத வெளிச்சத்தை காட்டணும். வெளிச்சத்தை பார்க்க முடியாத பிசாசுகள் அந்த ஊரில் இருந்துச்சு. அதை விட பிசாசுகளை பற்றி கவலை இல்லை, ஆனால் பிசாசுகள் இருக்கிறது என்று தெரிந்தும் பேச முடியாத வாயில்லாத பூச்சிகளாக நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. சாமியார் அடிக்க போகிறோம், அடித்தா அடிக்கட்டும், அவருக்கு முடிஞ்சால் தப்பிச்சு ஓடட்டும். இதில் யார் எதிரி? எதிரின்னு நிற்கிறவன் எதிரியா? நான் அவனை விட எதிரியாக யாரை பார்க்குறேன் தெரியுங்களா? எதுவுமே தெரியாத மாதிரி நிற்பான் பார்த்தீங்களா? அவன்தான் எதிரியிலும் எதிரியாக இருக்கிறான். ப்ரைஸ் த லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் ஆண்டவரோடு நிற்கிறோம்னா ஆண்டவரோடு நிற்கணும். இன்றைக்கி சமூகம் வந்து நல்லவர்கள் தீயவர்கள் ரெண்டு பேரை வச்சு தான் அமைஞ்சிருக்கணும். கெட்டவன் எப்போதுமே இருப்பான், எல்லாம் நல்லவராக மாறணுங்கிறது நம்முடைய விருப்பம். ஆனால் நல்லவர்கள் என்ன செய்யணும்னா, எப்படி அவர்கள் நல்லவர்கள், தீயது நடக்கும்போது இது தீமையானதுன்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விருப்பம். ரெண்டும் இல்லாமல், ஒன்று சூடாகவும் இல்லாமல் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் நடுவில் நிற்கிறவனுக்கு தான் வேதனை. அவனை பற்றி தான் திருவழிப்பாடு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாயிலிருந்து உன்னை நான் கக்கி விடுவேன். அதனால் சரின்றதை சரின்னு பேசு, தவற தவறுன்னு நீ சொல்லு. சரின்னு நீ நினச்சின்னா சரியான மனிதனோட போய் நின்றுக்கோ. யூ மேக் யுவர் ஸ்டாண்ட் பாயிண்ட். உன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டை நீ காட்டணும். ரெண்டுக்கும் இல்லாமல் இல்லை, அவரும் வேணும் இவரும் வேணும், ரெண்டுக்கும் பக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பரவாயில்ல சத்தம் போடாமல் பின்னாடி ஓடிடும். தேவ பிள்ளைகளை, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப அறிவோடு செஞ்சிட்டோன்னு. இல்லை இல்லை, நீ தலையில் நெருப்பை வச்சுக்கிட்டு ஓடுறேன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறார் இன்றைக்கி. அதனால் நம்ம இந்த பலியை விட இரக்கத்தை விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்குற போது பாருங்கள், முதல் வாசகத்தில் இசைக்கியா கண்ணீர் விட்டு அழுதோன்னு கடவுள் என்ன செய்கிறாரு? இறங்குறாரு. இல்லைப்பா நான் உனக்கு திட்டம் வச்சுட்டேன், நீ காலி தான் அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. அவர் அவங்க அழுகிறதை பார்த்து அவரே மனம் இறங்குறாரு. சரி போய் தொலைடா போடா, இன்னும் ஒரு 15 வருஷம் வாழ்ந்துட்டு போ, உனக்கு நான் உனக்கு கூட்டி கொடுக்குறேன் உன்னுடைய இதை, போய் அவன் அந்த மருந்தை வச்சு கட்ட அவனுக்கு சரியாக போய்டும் போ. பாருங்க, ஆண்டவர் வழிகளை கற்றுக் கொடுக்குறார் பார்த்தீங்களா, காப்பாற்றி விடுறார். கடவுளே இரக்கத்தோடு இருக்கிறார். ஆபிரகாம் போய் சோதோம் கொமோரா அழிய போதுனப்போ ஆண்டவர்கிட்ட மன்றாரு, ஆண்டவரே அந்த ஊரில் 50 நல்லவன் இருந்தால் அழிச்சு விடுவீங்களா? அந்த ஊரில் லோத் அவருடைய சகோதரன் இருக்கிறாரு, அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுங்கன்னு இவர் கேட்கல. ஆண்டவர்கிட்ட அப்படியே மெதுவாக போடுறார், விட்டு போடுறாரு இரக்கத்தின் விட்டு அதெல்லாம். அப்போ ஆண்டவரே நான் தயவுசெய்து நான் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க, அந்த ஊரில் ஒரு 50 நல்லவன் இருந்தால் அழிச்சு விடுவீங்களா சொல்கிறார். இல்லை நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு திரும்பினோடனே அவருக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை, அதில் ஒருத்தன் குறைஞ்சிட்டானா என்ன பண்ணுறது, ஆண்டவர் இந்த 49 அதில் ஒரு 10 அப்படின்னு இப்படியே குறைக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி தரையோட தரையாக சாஞ்சிட்டார். ஆண்டவரே நான் ஒரு பூச்சியிலும் பூச்சியாக இருக்கிறேன், புழுவிலும் புழுவாக இருக்கிறேன், மண்ணிலும் மண்ணாக இருக்கிறேன். ஐ ஆம் த டஸ்ட் ஆஃப் த டஸ்ட், ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. 10 பேர் இருந்தாலும் அழிச்சிருவீங்களா ஆண்டவரேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் அழிக்க மாட்டேன். ஆனால் சோதோம் கொமோரா அழிச்சார், 10 பேர் கூட அங்கே இல்லை. லோத்து, அவர் மனைவி, அவர் ரெண்டு மகள்கள். அங்கே ரெண்டு மருமவன் அந்த லோத்து வந்து பார்த்து வச்சுருந்தார், தன்னுடைய ரெண்டு மகள்களுக்கும் மருமவன் பார்த்து வச்சுருந்தார். அந்த மருமவன்கிட்ட போய் சொல்கிறாரு, டே அப்பா உலகத்தை அழிக்க போகிறாராப்பா சோதோம் கொமோரா ஆண்டவர், அட போயா கழட்டு போயிலன்னு சொல்லி கிணறு கிண்டல் பண்ணி விட்டாங்க. அவர் பாருங்கள், அவங்களால் கடவுளுடைய திட்டத்தை பார்க்க முடியல. யார் கடவுளுடைய மனிதர், யார் கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்கிறாங்க உணர முடியல. இன்றைக்கி அப்படிப்பட்ட சமூகத்துக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். எது சரி, யார் சரியானவர், யார் தவறானவர் கண்டுபிடிக்க முடியல. யார் இரக்கத்தை வைக்கிறா, யார் சட்டத்தை தூக்கி வைக்கிறா புரியல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் குழம்பி போய் எல்லாம் சரி இல்லை, எல்லாம் சரியாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம், எல்லா நபர்களையும் நீ அப்படி வைக்க முடியாது, எல்லா நபரும் எல்லா காரியங்களையும் நீ அப்படி வைக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆட்களாக இருந்தாலும் செயல்பாடாக இருந்தாலும் பகுத்து பார்க்கணும். யார்கிட்ட என்ன பேசணும் அறிந்து தான் பேசணும், யோசித்து பேசணும். எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆவியானவர்கிட்ட இருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க. நல் நன்மை செய்கிறவங்களை காயப்படுத்த மாட்டாங்க. அப்படி காயப்படுத்துகிறாங்கன்னா அவர்களிடத்தில் தூய ஆவி இல்லை, ஏதோ வேற ஆவி பேசிக்கிட்டு இருக்கு. நீ போய் அதை சொல்லு. நல்லா போய்கிட்டு இருக்கோம், கட்டையை வந்து போடுவாங்க, நமக்கு அப்படியே மனம் உடஞ்சி நம்ம உட்காந்துருவோம். எதுக்கு அப்படின்னா பிசாசு வேலை செய்துன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுகிறோம், தெய்வ பிள்ளைகளே, நம்ம பலியை விட இரக்கத்தை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். இதோ நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம சரி செய்வோம். ஆண்டவர் உங்களுடைய இந்த அபிஷேகமான வாழ்க்கையை அவருடைய அந்த வார்த்தையினுடைய நிறைவுக்குள் அழைச்சிட்டு போவார். நம்ம சட்டத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிற அந்த மனநிலையை விட்டுட்டு இரக்கத்தை கொடுக்குற அடையாளமாக எப்படி நாம் மாற முடியும் அப்படிங்கிறத வீட்டில், சமூகத்தில், ஆலயத்தில், எல்லா தளத்திலையும் நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் அழைத்து செல்வார். ஆமீன்.
உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை. நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது இறைவாய். என் வாழ்வை மாற்றிடுவாய் இறைவாய், என் காணிக்கை ஏற்றிடுவாய் இறைவாய், என் வாழ்வை மாற்றிடுவாய். நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன், இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன், வேறு சிறந்தது என்னில் இல்லை.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண் நோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது,
தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முதல் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, உடைய திரு பலிபீடத்தின் முன்பாக கூடி நிற்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீரே அவர்களுடைய கலக்கங்கள், கவலைகள், குழப்பங்களையெல்லாம் போக்கி அவர்கள் பலியை விட இரக்கத்தை விரும்பும் பிள்ளைகளாக, உம்முடைய தெய்வீகத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளாக அவர்களை இருக்க செய்வீராக. உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக வழியினுள் ஏற்றிருள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமே, ஆமே, ஆமே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஏதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுளம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமீன்.
சிறகை இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உருகும் விழியின் தேடல் புரிகிறதா? சிறகை இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உரு உருகும் விழியின் தேடல் புரிகிறதா? இறைவனே என் இறைவனே என் இதய கோயில் எழுந்து வா, வாசல் திறந்தேன் வாசல் திறந்தேன், உதய தீபம் ஏற்றவா. சிறகை இழந்த பறவை பாடும் பாடல் கேட்கிறதா? உன் உறவை தேடி உருகும் விழியின் தேடல் புரிகிறதா?
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான வேளையில் நாம் ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தோடு கூடிய ஒரு கடவுளாக வெளிப்பட்டிருக்கிறார். இயேசு சுவாமி அந்த இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும் இடமாக நமக்கு அவர் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான், கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார். அதைத்தான் அவர் நிறைவு என்று சொன்னார். அந்த நிறைவுக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறவர்கள், எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலே, துயரங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அந்த நிறைவுக்குள்ளே சென்று கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த வேளையில் நாம் அன்றாடி ஜெபிப்போம்.
உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே.
ஆண்டவரே, பரிசுத்த இரக்கம் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது. ஆண்டவரே, நீர் இரக்கத்தின் தேவன் என்பதை இவ்வளவு ஆழமாக வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இரக்கத்திற்குள்ளே நாங்களும் பயணிக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக.
கருவினில் அநாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், கருவினில் அநாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், அருவினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருவினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது.
ஆண்டவரே, நீர் கூட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 என்று அவரவருக்குரிய அளவீடை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது சமூகத்தில் பிள்ளைகளை வளர்த்திருக்கிற தாய் தந்தையர்கள் அளவீடு இல்லாமல் பிள்ளைகள் ஏதோ ஒரு கருவியை போல செயல்பட வேண்டும் என்று அவர்களை அவர்களுக்கே உரியவர்களாக இல்லாதபடி செய்கிற வேதனையை பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கும் வேதனையான காரியங்களுக்கும் உள்ளாகி அவர்கள் தங்களை இழந்து போகிற வேதனையை நாங்கள் பார்க்கிறோம். இதோ சட்டமே அவர்களுக்கு பெரிய காரியமாயிருக்கிறது. உலகத்தின் சட்டத்தை இதோ அவர்கள் இந்த இடத்திலே நிறைவாக பார்த்து தங்களுடைய வாழ்வை இழக்க செய்கிற வேதனையை பார்க்கிறோம். மாற்றும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே இரக்கத்தை வைத்து நாங்கள் இரக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற செய்வீராக.
க தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தோற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, தோற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் இரக்கத்தின் தெய்வத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டவரே, பல வேளைகளில் நாங்கள் அந்த இரக்கத்தை கொடுக்க தவறினோம். எங்கள் குடும்பத்தில் ஏதோ நாங்கள் மனமுடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய கணவன் மனைவி என்கிட்ட கூட பாராமல் சட்டங்களை பெரிதாய் பேசினோம், பணத்தை உயர்வாய் வைத்தோம், படிப்பை உயர்வாய் வைத்தோம், அந்த மனிதருக்குள்ளே இருந்த உணர்வுகளை மதிக்க மறந்து போனோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிசயத்தின் பொக்கிஷமாயிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உலக அளவீடின்படியாக அவர்கள் படித்து உயர வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அறிவுக்கு மேலாக 30 மடங்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளை 60, 100 என்று நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தி அந்த குழந்தைகள் மீது இரக்கமில்லாதபடி நடந்து கொண்டோம். அவர்கள் சாதித்தார்கள், ஒரு கட்டத்தில் அவர்கள் அவர்களாக இல்லாமல் போனார்கள். அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கிற பொழுது அந்த கனி சுவை இல்லாமல் போனது. ஆண்டவரே, சமூகத்திலும் இதோ நாங்கள் அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பங்கு சமூகங்களை கட்டி எழுப்பி இருக்கிறோம், இதோ பங்கிலே இவ்வளவு வருமானம் உண்டு என்று காட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சமூகத்திலே இரக்கத்தை விதைத்துமா என்கிற கேள்வி கேட்கப்படுகிற போது நாங்கள் வேதனையோடு தலைகுனிந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தை எல்லாம் தேவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் எங்களுடைய கிறிஸ்தவ சமூகம், எங்களுடைய பங்கு சமூகங்கள், எங்களுடைய திருச்சபை அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சட்டத்தை நாங்கள் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக பவலை போல் இருந்து விடாதபடி, அவர் இயேசு என்கிற அந்த இரக்கத்தை சந்தித்தாரே, பலியை விட இந்த இரக்கமே மேலென்று அவர் நம்பினதுனாலே தானே அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்முடைய வார்த்தைக்கு பின்னால் ஓடி வந்தார், தன் வாழ்க்கையை உமக்கு கையளித்தார். இதை நாங்கள் அறிந்தும் அறியாதவர்களைப் போல மதியினர்களாக செயல்படுவதை நாங்கள் மாற்றிக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்குள் செயல்படுவீராக. பரிசுத்த இரக்கம் எங்களை மூடுவதாக. நாங்கள் செய்கிற காரியம் உமக்கு உகந்ததா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. பரிசுத்த இரக்கமே, இதோ இந்த வேதனையான நாட்களில் கொரோனா என்கிற வேதனை, சூழ்ந்து கிடக்கிற வேதனை, இதோ நாட்கள் இன்னும் நிறைவுறவில்லை ஆண்டவர். இன்னும் எளிய மக்கள் எல்லாம் துன்புறுகிற ஒரு வேதனையை பார்க்கிறோம். இதோ அல்லல் படுத்துகிற இந்த தீமையிலிருந்து நாங்கள் முழுவதுமாய் விடுதலை பெற தேவரீர் பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை நீர் காத்து வழிநடத்துவீராக. தெய்வீக இரக்கமும் ஆசிரும் இன்னாலும் எங்களோடு இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் உமக்குகந்த இரக்கத்தின் பிள்ளைகளாக கடந்து செல்ல தேவரீர் உதவி செய்ய இந்த இறைவேண்டலை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலேயே ஜெபித்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் குடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
இறைவனில் இரக்கத்தோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன், கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். உன் கோயில் முற்றம் அமர்ந்து நான் புகழ்ந்து பாடுவேன், கோடி நன்றி சொல்லிட நான் ஆசைப்படுகின்றேன். நன்றி நன்றி இயேசு தேவா நன்றி, நன்றி நன்றி இயேசு தேவா நன்றி நன்றி, நன்றி நன்றி இயேசு தேவா நன்றி, நன்றி நன்றி இயேசு தேவா நன்றி நன்றி.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக,
அனைத்து மக்களுக்கும்
குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு
உலகின்
ஒரு முனை முதல்
மறுமுனை வரை
நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக
என்றென்றும்
அத்திருதயம்
புகழப்படுவதாக
என்ற ஒரே குரல்
ஒலிப்பதாக.
ஆமீன்,
ஆமீன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகானே.
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த தூய திரு இருதயத்துடன் ஒப்படைத்து ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்து அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை பெற உருக்கத்தோடு இத்திருப்பலியின் வழியாக ஜெபிப்போமாக. அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமக்கு பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பிளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1-6, 21-22 மற்றும் 7-8 முடிய. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களுக்கும் அடையாளம். இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரே நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர்.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாக்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை
பின்தொடர்கின்றன.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து
வாசகம்
அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1-8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அற்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்று சீடர்கள் மீது பரிசேயர்கள் குற்றம் சாட்டுவதை நாம் காணுகின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஆன்மீகம் சடங்கு சம்பிரதாயங்கள். ஆன்மீகம் என்பது என்ன? சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? பல நிலைகளில் இன்றைக்கு இருக்கிற மதங்களினுடைய மிக பெரும் பிரச்சனையே இந்த ஆன்மீகத்தையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் குழப்பிக் கொள்ளுவதுதான். ஆன்மீகமும் இறை அனுபவமும் தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆன்மீகத்திற்கும் இறை அனுபவத்திற்கும் எது உதவி செய்கிறது என்றால் இந்த சடங்கும் சம்பிரதாயங்களும். பல நிலைகளில் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான மதங்கள் சடங்கு சம்பிரதாயத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு இறை அனுபவத்தை, அதில் உள்ளார்ந்திருக்கின்ற ஆன்மீகத்தை இழந்து நிற்கின்ற நிலையைத்தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். சடங்குகளை முறையாக செய்யும் போதுதான் இறை அனுபவமானது நமக்கு கிடைக்கிறது என்பதை மத குருக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவ்வாறு அது நடக்கிறது என்றால், இறை அனுபவத்தையும் ஆன்மீகத்தையும் நம்மால் நேரடியாக வெளிப்படையாக உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம், இது ஒரு உள்ளார்ந்த அனுபவம். ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளிருந்து செயலாற்றுகின்ற இறை வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. அதற்கு சடங்கு சம்பிரதாயங்கள் வெளிப்படை அடையாளமாக இருந்து நமக்கு உதவி செய்கிறது என்பதை